28. எசேக்கியா. ஆகாசின் தாறுமாறான ஆட்சிக்கு நேர் எதிராக அவனுடைய மகனின் வளமிக்க ஆட்சியில் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது. வடராஜ்யத்தை ஆக்கிரமித்திருந்த ஆபத்துகளிலிருந்து யூதாவை காப்பாற்ற தன் திராணிக்கு உட்பட்ட அனைத்தையும் செய்யும் தீர்மானத்தோடு சிங்காசனம் ஏறினான் எசேக்கியா. அரைகுறை நடவடிக்கைகளை ஊக்கப்படுத்தி தீர்க்கதரிசிகளில் எவருமே பேசிந்தில்லை. வரவிருந்த முழு அளவிலான சீர்திருத்தத்தால் மாத்திரமே நியாயத்தீர்ப்புகளை தவிர்க்கக்கூடிய நிலை இருந்தது.
இந்த இக்கட்டான நிலையில் வாய்ப்பை பயன்படுத்துபவனாய் திகழ்ந்தான் எசேக்கியா. சிங்காசனம் ஏறினதுமே திட்டமிட்டு காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தான். வெகு நாட்களாக புறக்கணிக்கப்பட்டிருந்த தேவாலய ஆராதனை முறைகளை மீண்டும் செயல்படுத்துவதில் முதலாவது தன் கவனத்தை திரும்பினான். அதற்காக தங்கள் பரிசுத்த அழைப்பிற்கு உண்மையோடிருந்த ஒரு கூட்ட ஆசாரியர்கள் மற்றும் லேவியர்களின் ஒத்துழைப்பை அவன் ஊக்கமாக நாடினான். அவர்கள் உண்மையோடு ஆதரிப்பார்களென நம்பி உடனடியாக செய்யப்பட வேண்டியிருந்த விரிவான சீர்திருத்தங்கள் குறித்து தாராளமாக அவர்களோடு பேசினான். நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பினார்கள். இப்போதும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பும் படிக்கு அவரோடே உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயித்துக் கொண்டேன் என்று சொன்னான். 2 ஆகமம் 29:6-10.
தேவாலயம் மூடப்பட்டு ஆராதனை முறைமைகளும் அதன் சடங்காச்சாரங்களும் நிறுத்தப்பட்டிருந்தன. நகரத்தின் தெருக்களிலும் ராஜ்யம் முழுவதிலும் சிலை வழிபாடு வெளிப்படையாக நடைபெற்று வந்தது. யூதாவின் தலைவர்கள் மக்களுக்கு முன் ஒரு சிறந்த முன்மாதிரியை ஏற்படுத்தியிருந்தால் அநேகர் தேவனுக்கு உண்மையோடு இருந்திருப்பார்கள். ஆனால் இப்போது அவர்கள் அவபக்தியிலிருந்தார்கள். சுற்றிலுமிருந்த தேசத்தாரின் பார்வையில் மரியாதையை இழந்திருந்தார்கள். இவை அனைத்தையும் சொல்ல வேண்டிய விதத்தில் எடுத்துக் கூறினான் ராஜா. வடராஜ்யம் வேகமாக சுக்குநூறாக உடைந்து கொண்டிருந்தது. அநேகர் பட்டயத்தால் மடிந்து கொண்டிருந்தனர். ஏராளமானோர் ஏற்கனவே சிறை கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டிருந்தனர். விரைவிலேயே இஸ்ரவேல் முற்றிலுமாக அசீரியரின் கரங்களில் விழுந்தது, முற்றிலும் அழிக்கப்பட இருந்தது. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் தேவன் வல்லமையாக கிரியை செய்யாவிட்டால் இதே நிலைதான் நிச்சயமாக யூதாவுக்கும் சம்பவிக்க இருந்தது. தேவையான சீர்திருத்தங்களைச் செய்ய தன்னோடு ஒத்துழைக்கும்படி ஆசாரியர்களிடம் நேரடியாக வேண்டுகோள் விடுத்தான் எசேக்கியா. இப்பொழுது அசதியாயிராதேயுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும், அவருக்கு ஊழியன் செய்கிறவர்களும் தூபங்காட்டுகிறவர்களுமாயிருக்கவும். உங்களை அவர் தெரிந்து கொண்டார். நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று அறிவுறுத்தினான். 2 ஆகமம் 29:11-5.
உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டிய காலகட்டமாக அது இருந்தது. அந்த வேலையை உடனே ஆரம்பித்தார்கள் ஆசாரியர்கள். அந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாவிட்டாலும் தங்களைச் சேர்ந்தவர்களின் ஒத்துழைப்புடன் தேவாலயத்தை சுத்திகரித்து பரிசுத்தப்படும் பணியில் மனப்பூர்வமாக ஈடுபட்டனர். பல வருட புறக்கணிப்பு மற்றும் தெய்வ நிந்தனையின் நிமித்தம் அந்த வேலையைச் செய்வதில் பல பிரச்சனைகளைச் சந்திக்க வேண்டியிருந்தது. ஆனால் லேவியரும் ஆசாரியர்களும் களைத்துப் போகாமல் பிரயாசப்பட்டனர். ஒரு சில நாட்களிலேயே தங்கள் வேலையை அவர்களால் செய்து முடிக்க முடிந்தது. தேவாலய கதவுகள் செப்பனிடப்பட்டு திறக்கப்பட்டன. பரிசுத்தமான சகல பணிமுட்டுகளும் அதனதன் இடத்திலே ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டன. பரிசுத்த ஸ்தல ஆராதனைகளை மீண்டும் ஆரம்பிக்க சகலமும் தயார் நிலையில் இருந்தன. அங்கு நடைபெற்ற முதல் ஆராதனையில் ராஜாவாகிய எசேக்கியாவோடும் ஆசாரியர்களோடும் லேவியர்களோடும் பட்டணத்தின் பிரபுக்கள் இணைந்து தேசத்தின் பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டினார்கள். இஸ்ரவேல் அனைத்திற்கும் பாவ நிவர்த்தி உண்டாக்க பலிபீடத்தின் மேல் பாவ நிவாரண பலிகள் ஏறெடுக்கப்பட்டன. அவர்கள் பலியிட்டு தீர்ந்தபோது ராஜாவும் அவனோடிருந்த அனைவரும் தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். 2 ஆகமம் 29:29. ஆலயப் பிராகாரங்களில் மீண்டுமாக துதியின் சத்தமும் தொழுகையின் சத்தமும் எதிரொலித்தன.
பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் அவபக்தியிலிருந்தும் தாங்கள் விடுவிக்கப்படுகிறதை தொழுது கொள்கிறவர்கள் உணர்ந்தபோது தாவீதின் சங்கீதங்களும் ஆசாபின் சங்கீதங்களும் சந்தோஷத்தோடு பாடப்பட்டன. இந்த காரியத்தை சடுதியாய்ச் செய்வதற்கு தேவன் தமது ஜனத்தை ஆயத்தப்படுத்தினதற்காக எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். வசனம் 24:29-36.
அவபக்தியின் போக்கு தடை செய்யப்படும்படி உறுதியான ஒரு சீர்திருத்த இயக்கத்தை செயல்படுத்த யூதாவிலுள்ள பிரதானிகளின் இருதயங்களை ஆயத்தப்படுத்தினார் தேவன். தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலம் ஊக்கமான வேண்டுதலின் செய்திகளை மீண்டும் மீண்டும் அனுப்பி வந்தார். அப்போது எதிரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த இஸ்ரவேல் ராஜ்யத்தின் 10 கோத்திரத்தார் அச்செய்திகளை புறக்கணித்தும் மறுதலித்தும் வந்திருந்தனர். ஆனால் தேவனுக்கு பயந்த மீதமான ஒரு கூட்டத்தார் யூதாவிலிருந்தார்கள். தீர்க்கதரிசிகள் தொடர்ந்து அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்து வந்தனர். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள் என்று ஏசாயா வலியுறுத்தினான். ஏசாயா 31:6. நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கு மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன் என்று நம்பிக்கையோடு அறிவித்தான் மீகா. மீகா 7:7-9.
முழு இருதயத்தோடு தம்மிடம் திரும்புகிறவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள தேவன் விரும்புகிறார் என்பதை வெளிப்படுத்தும் இச்செய்திகளும் இதுபோன்ற மற்ற செய்திகளும் தேவாலய கதவுகள் மூடப்பட்டிருந்த அந்தகாரமான நாட்களில் மங்கிப்போயிருந்த அநேக ஆத்துமாக்களுக்கு நம்பிக்கையை கொண்டு வந்தன. இப்பொழுதும் தலைவர்கள் சீர்திருத்தத்தை ஆரம்பித்தபோது பாவ அடிமைத்தனத்தால் சோர்ந்து போயிருந்த பெருங்கூட்ட ஜனங்கள் மெய்யாகவே அதற்கு செவி சாய்த்தனர். பாவ மன்னிப்பு வேண்டியும் ஏகோவாவின் பேரில் மெய்ப்பற்றுக் கொள்வதாக மீண்டும் பொருத்தனை செய்யவும் ஆலய பிராகாரங்களில் பிரவேசித்தவர்கள் வேதாகமத்தின் தீர்க்கதரிசன பகுதிகளில் கொடுக்கப்பட்டிருந்த உன்னதமான ஊக்கங்களை பெற்றுக்கொண்டார்கள். சமஸ்த இஸ்ரவேலரும் கேட்டுக்கொண்டிருக்க சிலை வழிபாட்டிற்கு எதிரான உயர்வான எச்சரிப்புகள் மோசேயின் மூலம் கொடுக்கப்பட்டன. அதோடு சேர்த்து அவ பக்தி நிலவும் நாட்களில் தேவனை முழு இருதயத்தோடு நாடுகிறவர்களுக்கு செவி கொடுக்கவும் மன்னிக்கவும் அவர் விரும்புகிறாரென்பதை குறித்த தீர்க்க தரிசனங்களும் கொடுக்கப்பட்டன. நீ வியாகுலப்பட, இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும்போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவுமாட்டார், உன்னை அழிக்கவுமாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவுமாட்டார் என்றான் மோசே. உபாகமம் 4:30-31.
தேவாலய பிரதிஷ்டையின் போது ஏறெடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன ஜபத்தில் உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாய் பாவஞ்செய்தது நிமித்தம் சத்துருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால் பரலோகத்திலிருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்கள் பிதாக்களுக்கு நீர் கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வரப் பண்ணுவீராக என்று ஜெபித்தான் சாலமோன். முதலாம் ராஜாக்கள் 8:33-34.
அந்த ஆலயத்தின் ஆராதனை முறைமைகளைத்தான் இப்போது எசேக்கியாவும் அவரோடிருந்தவர்களும் மீண்டும் ஏற்படுத்திக் கொண்டிருந்தனர். அந்த ஜபத்தை தேவன் ஆமோதித்தார். ஏனெனில் அதன் முடிவில் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகனபலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்து போட்டது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. பார்க்க 2 7:1.
சாலமோனின் ஜபம் கேட்கப்பட்டதை இரவில் ஒரு தரிசனத்தில் அவரிடம் சொன்னார் தேவன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திலிருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேசமத்தை கொடுப்பேன் என்னும் நிச்சயம் கிருபையாக கொடுக்கப்பட்டது. 2 Chronicles 7:14.
எசேக்கியாவின் கீழ் நடைபெற்ற சீர்திருத்தத்தின் போது இந்த வாக்குத்தத்தங்கள் அபரிதமாக நிறைவேறின. தேவாலயம் சுத்திகரிக்கப்பட்டபோது ஏற்பட்ட நல்ல ஆரம்பத்தைத் தொடர்ந்து விரிவான ஓர் இயக்கம் உருவானது. அதில் இஸ்ரவேலும் யூதாவும் கலந்து கொண்டன. தேவாலய ஆராதனைகளை ஜனங்களுக்கு ஒரு மெய்யான ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும் என்ற பேராவலோடு பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க இஸ்ரவேல் அனைத்தையும் ஒன்று கூட்டி முற்காலச் சம்பிரதாயத்தை புதுப்பிப்பதில் உறுதியோடிருந்தான் எசேக்கியா. பஸ்கா பண்டிகையை இவ்வாறு அநேக ஆண்டுகள் கடந்து சென்றுவிட்டன. சாலமோனுடைய ஆளுகையின் முடிவில் ராஜ்யத்தில் ஏற்பட்ட பிளவால் ஒரு தேசிய பண்டிகையாக கொண்டாடுவது இயலாத காரியமாக தோன்றியது. ஆனால் 10 கோத்திரத்தாருக்கு சம்பவித்துக் கொண்டிருந்த கொடிய நியாய தீர்ப்புகள் நன்மையானவைகளை செய்ய வேண்டுமென்ற வாஞ்சையை சிலருடைய இருதயங்களில் எழுப்பியிருந்தன. தீர்க்கதரிசிகளின் புரட்சிகரமான செய்திகள் பலன் தந்தன. எருசலேமின் பஸ்கா பண்டிகையில் கலந்து கொள்ளுமாறு தூர இடங்களிலும் எப்பிராயிம் மனாசே தேசங்களில் செபுலோன் மட்டுக்கும் ஊரூராகவும் அரசவை அஞ்சல்காரர்களால் அறிவிக்கப்பட்டது. கிருபையான அந்த அழைப்பை கொண்டு சென்றவர்கள் புறக்கணிக்கப்பட்டனர். தங்கள் தவறுக்கு வருந்தாதவர்கள் அதனை அலட்சியப்படுத்தினார்களானாலும் சிலர் தேவனுடைய சித்தத்தை தெளிவாக அறிய வேண்டுமென்ற வாஞ்சையுடன் அவரை நாடி மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். 2 Chronicles 30:10-11.
யூதா தேசத்தில் பொதுவாக அனைவரும் அந்த அழைப்பிற்கு இணங்கினார்கள். ஏனெனில் ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. தீர்க்கதரிசிகளால் வெளிப்படுத்தப்பட்டபடி அது தேவசித்தத்திற்கு இசைவான ஒரு கட்டளையாயிருந்தது. 12
அங்கு கூடியிருந்த திரளானவர்களுக்கு மிகுந்த ஆதாயம் தரும் ஒன்றாக அத்தருணம் அமைந்தது. ஆகாசின் ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்டவையும் பட்டணத்தின் தெருக்களை அசுத்தப்படுத்தினவையுமான சிலை வழிபாட்டு ஸ்தலங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள். நியமிக்கப்பட்ட நாளில் பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட்டது. சமாதான பலிகளை செலுத்துவதிலும் தாங்கள் என்ன செய்வதை தேவன் விரும்பினாரோ அதனை கற்றுக்கொள்வதிலும் அந்த வாரம் முழுவதையும் மக்கள் செலவிட்டனர். கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை அனுதினமும் லேவியர்கள் போதித்தனர். தேவனைத் தேட தங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்தியவர்கள் மன்னிப்பை பெற்றுக்கொண்டனர். தேவனை தொழுது கொண்ட பெருந்திரளானவர்கள் அதிக சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டார்கள். லேவியரும் ஆசாரியரும் தினந்தினம் கர்த்தருக்கென்று பேரோசையாகத் துணிக்கும் கீதவாத்தியங்களால் அவரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். மிகுந்த கிருபையோடும் இரக்கத்தோடும் தம்மை வெளிப்படுத்தினவரை ஒருமனதோடு துதிக்க எல்லோரும் வாஞ்சை கொண்டார்கள். 22-21.
பொதுவாக பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க ஒதுக்கப்படும் அந்த 7 நாட்கள் வேகமாகச் சென்றன. தொழுது கொள்ள வந்தவர்கள் கர்த்தருடைய வழிகளை முற்றிலுமாக அறியும்படி இன்னும் 7 நாட்கள் அங்கிருக்க தீர்மானித்தனர். போதகரான ஆசாரியர்கள் நியாயப்பிரமாண புத்தகத்திலிருந்து போதிக்கிற தங்கள் வேலையை தொடர்ந்து செய்தார்கள். ஸ்தோத்திரமும் துதியும் ஏறெடுக்கும்படியாக மக்கள் அனுதினமும் தேவாலயத்தில் கூடினர். சிலை வழிபாடு எனும் அலையானது தன் முன்னிருந்த யாவற்றையும் வாரிக்கொள்வதாக அச்சுறுத்திய நிலையை தடுத்து நிறுத்தியதிலும் பின்வாங்கிய யூதாவை மனம் மாற்றியதிலும் தேவன் அற்புதமாகச் செயல்பட்டிருந்தார். அந்த மாபெரும் கூட்டத்தின் முடிவில் அது தெளிவாகத் தெரிந்தது. தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட மேன்மையான எச்சரிப்புகள் விருதாவாகப் போகவில்லை. அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததில்லை. 2 Chronicles 30:26. தொழுது கொள்ள வந்தவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பும் நேரம் வந்தது. லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்டு அவர்களுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது. 2 Chronicles 30:27. நொறுங்குண்ட இருதயங்களோடு தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தவர்களையும் உறுதியான மனதோடு
பாவ மன்னிப்பும் உதவியும் வேண்டி தம்மிடம் திரும்பினவர்களையும் தேவன் ஏற்றுக்கொண்டார்.
இப்பொழுது அங்கு ஒரு முக்கியமான வேலை செய்ய வேண்டியிருந்தது. தங்கள் வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தவர்கள் அதில் ஒரு முக்கிய பங்காற்ற வேண்டியிருந்தது. மேலும் அந்த வேலையை நிறைவேற்றுவதுதான் அங்கு ஏற்பட்ட சீர்திருத்தத்தின் நிஜத்தன்மைக்கு அத்தாட்சியாக இருந்தது. வேதாகமம் இவ்வாறு சொல்கிறது, வந்திருந்த இஸ்ரவேலர் எல்லாரும் யூதாவின் பட்டணங்களுக்குப் புறப்பட்டுப் போய் யூதா பென்யமீனெங்கும் எப்பிராயீமிலும் மனாசேயிலும் கூட உண்டான சிலைகளை உடைத்து, விக்கிரகத்தோப்புகளை வெட்டி, மேடைகளையும் பீடங்களையும் இடித்து, அவைகளையெல்லாம் தகர்த்து போட்டார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவரவர் தங்கள் ஊர்களிலிருக்கிற தங்கள் காணியாட்சிக்குத் திரும்பினார்கள். 2:31.
ராஜ்யத்தின் ஆவிக்குரிய நலன்களையும் லெலகீக நலன்களையும் மேம்படுத்த எசேக்கியாவும் அவனோடிருந்தவர்களும் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார்கள். இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். அவன் என்ன செய்யத் தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று.
20:21. 2 Kings 18:5-7.
இஸ்ரவேலின் தேவன் தம் மக்களோடிருந்தார் என்பதை சுற்றிலுமுள்ள தேசத்தாருக்கு வெளிப்படுத்தின அநேக தேவ செயல்கள் எசேக்கியாவின் ஆட்சியில் நடைபெற்றிருந்தன. அவருடைய ஆளுகையின் ஆரம்ப கட்டத்தில் சமாரியாவை கைப்பற்றியதிலும், 10 கோத்திரத்தாரில் மீதமானவர்களை ஜாதிகளின் மத்தியில் சிதறடித்ததிலும், அசீரியர்கள் பெற்றிருந்த வெற்றியானது எபிரேயரின் தேவனுடைய வல்லமை குறித்து அநேகர் கேள்வி எழுப்ப வழியுண்டாக்கியது. தங்கள் வெற்றியால் துணிவு கொண்ட நினிவே பட்டணத்தார் யோனாவின் செய்தியை புறக்கணித்து வெகு நாட்களாகியிருந்தது. பரலோக நோக்கங்களை எதிர்ப்பதில் கடினமடைந்திருந்தார்கள். சமாரியா வீழ்ந்து சில வருடங்களுக்குப் பிறகு வெற்றிவாகை சூடியிருந்த அசீரிய சேனை மீண்டுமாக பலஸ்தீனாவிற்குள் நுழைந்தது. இம்முறை யூதாவின் அரணான பட்டணங்களுக்கு எதிராக அந்த படைகள் வந்தன. அதில் ஓரளவு வெற்றியும் கண்டனர். ஆனால் அவர்களுடைய ராஜ்யத்தின் வேறு பகுதிகளில் ஏற்பட்ட பிரச்சினைகளின் நிமித்தம் சில காலம் அவர்கள் திரும்பிச் சென்றிருந்தனர். ஆனால் சில வருடங்களுக்குப் பிறகு எசேக்கியாவினுடைய ஆளுகையின் முடிவில் அஞ்ஞான தெய்வங்கள் இறுதியில் வெற்றி பெறப்போகின்றனவா என்பது பூமியின் தேசங்களுக்கு முன்பாக காட்டப்பட இருந்தது.